ஓம் சாந்தி. மே 19 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஸ்ரீமத் மாத்திரமே உங்களை மேன்மையானவர் ஆக்க முடியும். எனவே ஸ்ரீமத்தை ஒருபோதும் மறக்காதீர்கள். உங்கள் சொந்த மனதின் கட்டளைகளை துறந்து ஒரேயொரு தந்தையின் வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். கேள்வி: ஒரு புண்ணியாத்மா ஆகுவதற்கான வழிமுறை என்ன? பதில்: ஒரு புண்ணியாத்மா ஆகுவதற்கு ஒரேயொரு தந்தையை அன்புடனும் நேர்மையான இதயத்துடனும் நினைவு செய்யுங்கள். உங்கள் புலனங்கங்கள் மூலம் எந்த பாவச் செயல்களையும் செய்யாதீர்கள். அனைவருக்கும் பாதையை காட்டுங்கள். உங்கள் இதயத்தை கேளுங்கள், நான் எவ்வளவு புண்ணியம் செய்கிறேன். 100 மடங்கு தண்டனையை அனுபவம் செய்யக்கூடிய செயல்கள் எதையும் நீங்கள் செய்யாதிருப்பதை சோதித்து பாருங்கள். இவ்வாறு உங்களை சோதிப்பதன் மூலம் உங்களால் புண்ணிய ஆத்மா ஆக முடியும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது சிவபாபாவின் வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவரது வழிகாட்டல்களே அனைத்திலும் அதிமேன்மையானவை. எவ்வாறு அனைத்திலும் அதிமேலான சிவபாபா தனது குழந்தைகளுக்கு மேன்மையான வழிகாட்டல்களை கொடுத்து அவர்களை மேன்மையானவர் ஆக்குகின்றார் என்பதை உலக மக்கள் அறிய மாட்டார்கள். இந்த ராவண ராஜ்யத்தில் எந்த ஒரு மனிதராலும் மனிதர்களுக்கு மேன்மையான வழிகாட்டல்களை கொடுக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது கடவுளின் வழிகாட்டல்களை பெறுபவர்கள் ஆகியுள்ளீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தூய்மையற்றவரிலிருந்து தூய்மை ஆகுவதற்காக கடவுளின் வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். நீங்கள் உலகின் அதிபதிகளாக இருந்தீர்கள் என்பதை இப்பொழுது அறிவீர்கள். அதிபதியாக இருந்த இந்த பிரம்மாவும் இதை அறிந்திருக்கவில்லை. உலக அதிபதியாக இருந்தவர் பின்னர் முற்றிலும் தூய்மையற்றவர் ஆகிவிட்டார். இந்த நாடகத்தை மிக நன்றாக புரிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்கள் புத்தியை பயன்படுத்த வேண்டும். எது சரி எது பிழை என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்பதில் புத்தி போராடுகின்றது. முழு உலகமுமே பிழையானது. ஒரேயொரு தந்தை மாத்திரமே சரியானவர். அவர் மாத்திரமே உண்மையை பேசுகின்றார். அவர் உங்களை சத்திய உலகிற்கு அதிபதிகள் ஆக்குகின்றார். எனவே நீங்கள் அவருடைய வழிகாட்டல்களை பெற வேண்டும். உங்கள் சொந்த கட்டளைகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். எவ்வாறாயினும் அவர் மறைமுகமானவர். அந்த ஒரேயொருவர் அசரீரியானவர். இந்த வழிகாட்டல்கள் தாதாவிடமிருந்து வருவதாக பல குழந்தைகள் தவறாக நினைக்கின்றார்கள். மேன்மையான வழிகாட்டல்களை ஏற்றுக்கொள்வதற்கு மாயை அவர்களை அனுமதிப்பதில்லை. நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். பாபா, நீங்கள் எங்களுக்கு கூறுகின்ற எதுவாயினும் நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம். எவ்வாறாயினும் உங்களே சிலர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப வரிசைக்கிரமமாக நீங்கள் கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றீர்கள். ஏனையோர் அவர்களுடைய சொந்த கட்டளைகளை பின்பற்றுகின்றார்கள். உங்களுக்கு மேன்மையான வழிகாட்டல்களை கொடுக்கவே பாபா இங்கே வந்துள்ளார். அத்தகைய தந்தையை நீங்கள் மீண்டும் மீண்டும் மறந்துவிடுகின்றீர்கள். அவரது வழிகாட்டல்களை பெறுவதற்கு மாயை உங்களை அனுமதிப்பதில்லை. ஸ்ரீமத் மிக இலகுவானது. உலகிலுள்ள எவருமே தாங்கள் தமோப்பிரதான் ஆகியுள்ளோம் என்பதை புரிந்து கொள்வதில்லை. ஸ்ரீமத் பகவத்கீதை என்ற எனது வழிகாட்டல்கள் மிகவும் பிரபல்யமானவை. கடவுள் இப்பொழுது கூறுகின்றார், நான் 5 வருடங்களின் பின்னர் வந்துள்ளேன். நான் வந்து பாரதத்திற்கு ஸ்ரீமத்தை கொடுத்து அதை அனைத்திலும் அதி மேன்மையான தேசமாக ஆக்குகின்றேன். தந்தை உங்களை எச்சரிக்கின்றார். ஆனால் சில குழந்தைகள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில்லை. தந்தை ஒவ்வொரு நாளும் கூறுகின்றார், குழந்தைகளே, ஸ்ரீமத்தை பின்பற்றுவதை மறந்துவிடாதீர்கள். இது இந்த பிரம்மாவை பற்றிய கேள்வி இல்லை. அந்த ஒரேயொருவர் உங்களுக்கு என்ன கூறுகின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஒரேயொருவர் இவர் மூலம் வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். அவரே விளங்கப்படுத்துகின்றார். அவர் உண்பதோ பருகுவதோ இல்லை. அவர் கூறுகின்றார், நான் இந்த அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டவர். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றேன். அவர் கொடுக்கும் முதன்மையான ஸ்ரீமத், என்னை நினைவு செய்யுங்கள். பாவச் செயல்கள் எதையும் செய்யாதீர்கள். எவ்வளவு பாவங்கள் நான் செய்துள்ளேன் என உங்கள் இதயத்தை வினவுங்கள். அனைவர் மீதும் உள்ள பாவக் கலசம் இப்பொழுது நிறைந்துள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தற்பொழுது அனைவரும் தவறான பாதையிலே உள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது தந்தையின் மூலம் சரியான பாதையை கண்டு கொண்டீர்கள். இப்பொழுது முழு ஞானமும் உங்கள் புத்தியில் இருக்கின்றது. கீதையில் இருக்க வேண்டிய இந்த ஞானம் அந்த கீதையில் இல்லை. அந்த கீதை தந்தையினால் உருவாக்கப்படவில்லை. அதுவும் பக்தி மார்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. கடவுள் வந்து உங்கள் பக்தியின் பலனை கொடுப்பார் என கூறப்பட்டுள்ளது. ஞானத்தின் மூலம் நீங்கள் சர்க்கதியை பெறுகின்றீர்கள் என குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அனைவரும் சர்க்கதியை பெறுகின்றார்கள். பின்னர் அனைவரும் சீரழிந்தவர் ஆகுகின்றார்கள். இந்த உலகம் தமோ பிரதானது. சதோ பிரதான் ஆனவர்கள் எவருமே இல்லை. மறுபிறவி எடுத்ததன் மூலம் நீங்கள் இப்பொழுது முடிவை அடைந்து விட்டீர்கள். மரணம் இப்பொழுது அனைவரின் தலை மீதும் உள்ளது. இது பாரதத்திற்கு மாத்திரமே பொருந்தும். கீதை தேவ தர்மத்தின் சமய நூலாகும். எனவே நீங்கள் மற்றைய மதங்களுக்கு செல்வதன் மூலம் என்ன நன்மையை பெறுவீர்கள்? மற்றைய மதத்தவர்கள் தங்களுடைய சொந்த குரானையோ அல்லது பைபிள் போன்றவற்றையோ படிக்கின்றார்கள். அவர்களுடைய சொந்த மதம் பற்றி அவர்கள் அறிவார்கள். பாரத மக்களே மற்றைய மதங்களுக்கு சென்றுள்ளார்கள். ஏனைய அனைவரும் தங்களுடைய சொந்த மதத்தில் உறுதியாக உள்ளார்கள். வெவ்வேறு மதங்களில் உள்ளவர்களின் முகச்சாயல்களும் வேறுபட்டவை. நீங்கள் உங்கள் தேவ தர்மத்தை மறந்துவிட்டீர்கள் என தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றார். நீங்கள் சொர்க்கத்தில் தேவர்களாக இருந்தீர்கள். தந்தை பாரத மக்களாகிய உங்களுக்கு ஹம்சோவின் அர்த்தத்தை கூறுகின்றார். ஆத்மாக்கள் பரமாத்மா என்பதல்ல. பக்தி மார்க்கத்தின் குருமார்களே அந்த கதைகளை உருவாக்கினார்கள். மில்லியன் கணக்கான குருமார்கள் இருக்கின்றார்கள். ஒரு பெண்ணுக்கு அவருடைய கணவனே குருவும் கடவுளும் என கூறப்படுகின்றது. அவளுடைய கணவனே கடவுளாக இருந்தால் அவள் ஏன் ஓ கடவுளே ஓ ராமா என அழைக்கின்றான்? மக்களுடைய புத்தி முற்றிலும் கல்லாக மாறிவிட்டது. இவர் கூறுகின்றார், நானும் அவ்வாறே இருந்தேன். வைகுந்தத்தின் அதிபதியான ஸ்ரீகிருஷ்ணருக்கும் கிராமத்து சிறுவன் என அழைக்கப்படுகின்றவருக்கும் இடையில் பெருமளவு வித்தியாசம் உள்ளது. அவர்கள் ஷியாம் சுந்தர் பற்றி பேசுகின்றார்கள். ஆனால் அதன் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. முதலாம் இலக்க சதோ பிரதானாக இருந்த சுந்தர் அழகானவர், பின்னர் கடைசி நிலையான தமோ பிரதான் ஷியாம் அவலட்சணமானவர் ஆகுகின்றார் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் அழகானவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது அவலட்சணமாக ஆகிவிட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்துள்ளீர்கள். உங்களை அவலட்சணத்திலிருந்து அழகானவர்கள் ஆக்குவதற்காக தந்தை இப்பொழுது ஒரு மருந்தை கொடுக்கின்றார். என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மை அற்றவரிலிருந்து தூய்மை ஆகுவீர்கள். உங்கள் பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும். ராவணன் வந்த பின் நீங்கள் பாவாத்மாக்கள் ஆகியதால் தொடர்ந்தும் கீழே விழுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது பாவாத்மாக்களின் உலகம். எந்த ஒரு நபருமே அழகானவர் இல்லை. வேறு எவருமின்றி தந்தை ஒருவரால் மாத்திரமே உங்களை அழகானவர்கள் ஆக்க முடியும். நீங்கள் இங்கே அழகான ஸ்வர்க்கவாசிகள் ஆகுவதற்கே வந்திருக்கின்றீர்கள். தற்பொழுது நீங்கள் அவலட்சணமான நரகவாசிகள். காமம் எனும் சிதையில் அமர்ந்ததால் நீங்கள் அவலட்சணமானவர் ஆகினீர்கள். தந்தை கூறுகின்றார், காமமே உங்கள் கொடிய எதிரி. காமத்தை வென்றவர்கள் உலகை வென்றவர்கள் ஆவார்கள். முதல் இலக்க விகாரம் காமமாகும். அவ்வாறான ஆத்மாக்களே தூய்மையற்றவர்கள் எனப்படுகின்றார்கள். நீங்கள் கோபம் உள்ளவர்களை தூய்மையற்றவர்கள் என அழைக்க மாட்டீர்கள். தூய்மையற்ற எங்களை வந்து தூய்மையாக்குங்கள் என தந்தையை நீங்கள் அழைத்தீர்கள். ஆகவே தந்தை இப்பொழுது வந்து கூறுகின்றார், இந்த இறுதி பிறவியில் தூய்மையாகுங்கள். எவ்வாறு இரவுக்கு பின்னர் பகலும் பகலுக்கு பின்னர் இரவும் வருகின்றதோ அவ்வாறே சங்கம யுகத்தின் பின்னர் சத்திய யுகம் வர வேண்டும். சக்கரம் சுழல வேண்டும். எவ்வாறாயினும் வேறு உலகம் ஆகாயத்திலோ அல்லது பூமியின் கீழோ இல்லை. இந்த ஓர் உலகம் மாத்திரமே இருக்கின்றது. சத்திய திரேதா துவாபர கலியுகங்கள் இங்கேயே இருக்கின்றன. ஒரேயொரு விருட்சம் மாத்திரமே இருக்கின்றது. வேறு எதுவுமே இல்லை. பல உலகங்கள் இருக்கின்றன என மக்கள் கூறுவது பொய்யாகும். தந்தை கூறுகின்றார், அந்த கதைகள் எல்லாம் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. தந்தை இப்பொழுது உங்களுக்கு உண்மையை கூறுகின்றார். உங்களை நீங்களே உள்ளார்த்தமாக பார்த்து கேளுங்கள். சதோப்பிரதான் ஆகுவதற்கு, அதாவது ஒரு புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு நான் எந்தளவுக்கு ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றேன்? ஒரு சதோப்பிரதான் ஆத்மா புண்ணிய ஆத்மா என்றும் ஒரு தமோப்பிரதான் ஆத்மா பாவாத்மா என்றும் அழைக்கப்படுகிறார். விகாரத்தில் ஈடுபடுவது பாவமாகும். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது தூய்மையாகுங்கள். இப்பொழுது நீங்கள் எனக்கு சொந்தமாகியதால் எனது வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். மேலும் பாவம் செய்யாதிருப்பதே பிரதான விஷயமாகும். விகாரத்தில் ஈடுபடுவதே முதற்தரமான பாவம். பின்னர் வேறு பல பாவங்களும் செய்யப்படுகின்றன. பெருமளவில் திருடுதல் ஏமாற்றுதல் போன்றவையும் இருக்கின்றன. அவர்களில் பலரை அரசாங்கம் பிடித்துள்ளது. தந்தை குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூறுகின்றார், உங்கள் இதயத்திற்குள் பார்த்து கேளுங்கள், நான் பாவம் செய்கின்றேனா? பாபா ஜானி ஜனன்கராக, அதாவது ஒவ்வொருவரது இதயத்தில் இருக்கும் இரகசியங்களை அறிந்தவர் இருப்பதால் பாபாவிற்கு எல்லாம் தெரியும் தானே. அதாவது நீங்கள் திருடுவதையும் லஞ்சம் வாங்குவதையும் பாபா அறிவார் என நினைக்காதீர்கள். இல்லை, ஜானி ஜனன்கார் என்பதன் அர்த்தம் இதுவல்ல. ஓகே, நீங்கள் திருடுகின்ற போது தந்தை அது பற்றி தெரிந்து கொண்டால்தான் என்ன? திருடுபவர்கள் நிச்சயமாக 100 மடங்கு தண்டனையை அனுபவம் செய்வார்கள். பெருமளவு தண்டனையை அனுபவம் செய்வதுடன் அவர்களுடைய அந்தஸ்தும் அழிக்கப்படும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அவ்வாறான செயல்களை செய்தால் அதற்காக வருந்த வேண்டியிருக்கும். கடவுளின் குழந்தையாக ஆகிய பின்னர் நீங்கள் பெரிய ஆஸ்தியை பெறுகின்ற சிவபாபாவிற்கு உரிய பண்டாராவில் சமையல் அறையில் இருந்து உங்களில் ஒருவர் திருடினால் அது பெரிய பாவமாகும். திருடுகின்ற பழக்கம் உடையவர்கள் சிறை பறவைகள் என அழைக்கப்படுகின்றனர். இது கடவுளின் வீடு. இங்குள்ள அனைத்தும் கடவுளுக்கே சொந்தம். தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெறவே நீங்கள் கடவுளின் வீட்டிற்கு வந்துள்ளீர்கள். உங்களில் சிலர் அந்த பழக்கத்தை வளர்த்து கொள்கின்றீர்கள். எனவே நீங்கள் 100 மடங்கு தண்டனையையும் சேர்த்து கொள்கின்றீர்கள். அதிகளவு தண்டனை அனுபவம் செய்யப்படும். பின்னர் பிறவி பிறவியாக பல பிறவிகளுக்கு நீங்கள் அழுக்கான குடும்பங்களில் பிறப்பீர்கள். ஆகவே நீங்களே உங்களுக்கு அந்த இழப்பை ஏற்படுத்துகின்றீர்கள். அவ்வாறான பலர் நினைவில் நிலைத்திருக்காமலும் எதையும் செவி மடுக்காமலும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய புத்தியில் திருடுகின்ற எண்ணத்தையே அவர்கள் கொண்டிருப்பார்கள். அவ்வாறான பல மக்கள் சமய ஒன்று கூடல்களுக்கு சச்சங்கம் சென்று காலணிகளை திருடுகின்றார்கள். அது அவர்களின் வியாபாரம். எங்கெல்லாம் சச்சங்கங்கள் இருக்கின்றதோ அங்கே சென்று காலணிகளை திருடுவார்கள். இந்த உலகம் மிகவும் அழுக்கானது. இது கடவுளின் வீடு. திருடுகின்ற பழக்கம் மிகவும் தீங்கானது. கூறப்பட்டுள்ளது, ஒரு வைக்கோலை திருடுபவர் 100,000களையும் திருட முடியும். உங்களை நீங்களே வினவுங்கள், நான் எந்தளவிற்கு புண்ணிய ஆத்மாவாக ஆகியுள்ளேன்? நான் எந்தளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றேன்? நான் எந்தளவிற்கு சுயதரிசன சக்கரத்தை சுழற்றுகின்றேன்? நான் கடவுளின் சேவைக்கு எவ்வளவு நேரம் செலவு செய்கின்றேன்? எனது எத்தனை பாவங்கள் அழிக்கப்பட்டுள்ளன? ஒவ்வொருவரும் உங்கள் அட்டவணையை பார்த்து உங்களையே கேளுங்கள், நான் எவ்வளவு புண்ணியம் செய்துள்ளேன்? நான் எவ்வளவு நேரம் யோகத்தில் இருந்தேன்? எத்தனை பேருக்கு நான் பாதையை காட்டினேன்? நீங்கள் உங்கள் வியாபாரம் போன்றவற்றை செய்யலாம். நீங்கள் கர்ம யோகிகள் என்பதால் நீங்கள் செயல்களை செய்ய வேண்டும். பாபா இந்த பேட்ஜ்களை செய்திருக்கிறார். இவற்றை முக்கிய பிரமுகர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். இந்த மகாபாரத யுத்தத்தின் மூலம் ஸ்வர்க வாயில் திறக்கப்படும். ஸ்ரீ கிருஷ்ணரின் படத்தின் கீழ் முதல் தரமான விளக்கங்கள் உள்ளன. எவ்வாறாயினும் குழந்தைகள் இன்னமும் அவ்வாறான எல்லையற்ற பரந்த புத்தியை வளர்த்து கொள்ளவில்லை. அவர்கள் சிறிதளவு பணம் கிடைத்தவுடன் நடனமாடத் தொடங்குகின்றார்கள். ஒருவரிடம் அதிக பணம் இருக்கும்போது தன்னை விட பணக்காரர் யாரும் இல்லை என அவர் நம்புகின்றார். குழந்தைகள் தந்தையை பொருட்படுத்தாத பொழுது அவர் கொடுக்கின்ற அழியாத ஞான ரத்தினங்களிலும் அவர்கள் அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள். பாபா அவர்களை ஒன்றை செய்யுமாறு கூறுவார். அவர்கள் வேறொன்றை செய்வார்கள். அவர்களுக்கு அந்த அக்கறை இல்லாததால் அதிக அளவு பாவத்தை செய்கின்றார்கள். அவர்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில்லை. பின்னர் வீழ்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், இதுவும் நாடகமே. அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லை. பாபா அனைத்தையும் அறிவார். பலர் பாவம் செய்கின்றார்கள். தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கையை நீங்கள் கொண்டிருக்கின்ற போது பெருமளவு சந்தோஷம் இருக்கும். எதிர்கால புதிய உலகில் நீங்கள் இளவரசர்களும் இளவரசிகளும் ஆவீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே மட்டற்ற சந்தோஷம் இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் சில குழந்தைகள் தொடர்ந்தும் வாடுகின்றார்கள். அவர்களுடைய ஸ்திதி நிலையானதாக இருப்பதில்லை. விநாசத்திற்கான ஒத்திகைகள் தொடர்ந்தும் இடம்பெறும் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். இயற்கை அனர்த்தங்களும் இடம்பெறும். இவை அனைத்தும் பாரதத்தை பலவீனமடைய செய்யும். தந்தை கூறுகின்றார், அவை அனைத்தும் இடம்பெற வேண்டும். இல்லாவிட்டால் எவ்வாறு விநாசம் இடம்பெறும்? பனி பொழியும். அப்பொழுது பண்ணைகள் வயல்கள் போன்றவற்றிற்கு என்ன நிகழும்? நூறாயிரக்கணக்கான மக்கள் இறப்பார்கள், ஆனால் அது தெரிய வராது. ஆகவே நீங்களே உங்களை உள்ளார்த்தமாக சோதித்து பார்க்க வேண்டிய பிரதான விஷயம் என தந்தை கூறுவது, எந்தளவிற்கு நான் தந்தையை நினைவு செய்கின்றேன். பாபா, நீங்கள் மிக இனிமையானவர். இது உங்கள் அற்புதமே. இவை உங்கள் கட்டளைகள். என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு நோய்வாய்ப்பட மாட்டீர்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி என்னை நினைவு செய்யுங்கள். நான் உங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுக்கின்றேன். தந்தை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கூறுகின்றார். நீங்கள் பின்னர் அதை ஏனையோருக்கு கூறுகிறீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் தந்தையாகிய என்னை நினைவு செய்து என் மீது பெருமளவு அன்பு கொண்டிருங்கள். நான் உங்களுக்கு தூய்மை அற்றவரிலிருந்து தூய்மை ஆகுகின்ற இலகுவான பாதையை காட்டுகின்றேன். சிலர் கூறுகின்றனர், நான் பாவமிக்க ஆத்மா. ஓகே, அப்படியாயின் அவ்வாறான பாவத்தை செய்யாதீர்கள். தொடர்ந்தும் என்னை நினைவு செய்யுங்கள். பிறவி பிறவியாக உங்கள் பாவங்கள் இந்த நினைவின் மூலம் அழிக்கப்படும். நினைவு செய்வதே பிரதான விஷயம். இது இலகுவான நினைவு என அழைக்கப்படுகின்றது. யோகம் என்ற சொல்லை அகற்றுங்கள். சந்நியாசிகள் பல வேறுபட்ட ஹத யோகத்தை செய்கிறார்கள். அவர்கள் பல வகையான யோகத்தை கற்பிக்கின்றார்கள். இந்த பாபா பல குருமார்களை வைத்திருந்தார். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், இப்பொழுது அவை அனைத்தையும் துறந்திடுங்கள். நான் அவர்கள் அனைவரையும் ஈடேற்ற வேண்டும். வேறு எவருக்கும் இதை கூறுவதற்கான சக்தி கிடையாது. தந்தை கூறியுள்ளார், நான் இந்த சாது சந்நியாசிகளையும் ஈடேற்றுகின்றேன். எனவே அவர்கள் எப்படி குருமார்களாக இருக்க முடியும்? தந்தை உங்களுக்கு ஒரு பிரதான விஷயத்தை கூறுகின்றார், உங்கள் இதயத்தை வினவுங்கள். நான் ஏதாவது பாவம் செய்கின்றேனா? நான் எவருக்காவது துன்பம் கொடுக்கின்றேனா? இதில் எந்தவித கஷ்டமும் இல்லை. உங்களை உள்ளார்த்தமாக சோதியுங்கள். நாள் முழுவதும் நான் எவ்வளவு பாவம் செய்தேன்? நினைவு செய்வதில் எவ்வளவு நேரம் நிலைத்திருந்தேன்? நினைவின் மூலம் மாத்திரமே பாவங்களை அழிக்க முடியும். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது மிக கடினமான வேலை. ஒரேயொரு தந்தை மாத்திரமே இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். தந்தை மாத்திரமே முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான பாதையை காட்டுகின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தை உங்களுக்கு கொடுக்கின்ற அழியாத ஞான ரத்தின பொக்கிஷன்களை போற்றுங்கள். கவனயீனமாகி பாவச்செயல்கள் எதையும் செய்யாதீர்கள். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தில் நிலைத்திருப்பீர்கள். 2. கடவுளின் வீட்டிலிருந்து எதையாவது திருட வேண்டும் என ஒருபோதும் எண்ணாதீர்கள். அந்த பழக்கம் மிகவும் தீங்கானது. கூறப்பட்டுள்ளது, ஒரு வைக்கோலை திருடியவர் 100,000-ஐயும் திருட முடியும். உங்களையே கேளுங்கள், நான் எந்தளவிற்கு புண்ணிய ஆத்மாவாக ஆகியுள்ளேன்? ஆசீர்வாதம். நீங்கள் ஆன்மீகமாக கருணை நிறைந்தவராகி பலவீனமாகவும் மன சோர்வுடனும் சக்தியற்றும் உள்ள ஆத்மாக்களுக்கு மேலதிக சக்திகளை வழங்குவீர்களாக. ஆன்மீகமாக கருணை நிறைந்தவர்கள் ஆகும் குழந்தைகள் மகாதானிகளாகி சம்பூர்ணமாக நம்பிக்கை இழந்திருப்பவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் பலவீனமானவர்களை சக்தி வாய்ந்தவர்கள் ஆக்குவார்கள். எந்தவித ஆதாரமும் இல்லாத ஏழைகளுக்கே எப்போதும் தானங்கள் செய்யப்படுகின்றன. மகாதானிகளாகி பலவீனமாகவும் மனச்சோர்வாகவும் சக்தியற்றும் உள்ள பிரஜை தரமுள்ள ஆத்மாக்களுக்கு ஆன்மீகமாக கருணை நிறைந்தவர்கள் ஆகுங்கள். ஒருவருக்கு ஒருவர் மகாதானிகள் ஆகாதீர்கள். உங்களுக்கு இடையே நீங்கள் ஒத்துழைக்கும் சகபாடிகள், நீங்கள் சகோதரர்கள், அத்துடன் சமமான முயற்சியாளர்கள். எனவே ஒத்துழைப்பை கொடுங்கள், தானங்களை அல்ல. ஸ்லோகம். ஒரேயொரு தந்தையின் மேன்மையான சகவாசத்தில் சதா இருங்கள். வேறு எந்த சகவாசத்தின் நிறமும் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது. அவ்யக்த சமிக்கை, ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். தூய்மையை கிரகிப்பதுடன் கூடவே உங்களின் முகத்திலும் நடத்தையிலும் ஆன்மீகத்தின் ஆளுமையை கிரகியுங்கள். அத்துடன் இந்த மகத்தான ஆளுமையின் ஆன்மீக போதையையும் பேணுங்கள். உங்களின் ஆன்மீக ஆளுமையை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருந்து சதா சந்தோஷமாக இருங்கள். அப்போது சகல கேள்விகளும் முடிவடைந்துவிடும். அமைதியற்று துயரத்துடன் இருக்கும் ஆத்மாக்கள் உங்களின் சந்தோஷமான ஒரு கண பார்வையால் சந்தோஷமடைவார்கள். ஓம் சாந்தி.